السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. اعوذ باللہ من الشیطان بسم اللہ الرحمن الرحیم. ان الذين آمنوا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا نبينا مولانا محمد بارك وسلم عليه. அன்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இளைஞர்களே, மஸ்ஜிதுடைய இமாம் அஸ்குபுல்லா அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, கமிட்டி உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முகர்த்தம் சலாத்தை மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லாம் முஸ்லீம்களாக பிறக்க செய்திருக்கான அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். குறிப்பாக தொடர்ந்த ஹபீஸ் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உம்மத்து நம்ம எல்லாம் தொழுக்க செய்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் நமக்கு ஆபியத்தையும் சலாமத்தையும் அறிந்திருந்து நாட்களின் நாயகம் என்று நபி அவர்களால் சொல்லப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளை, இந்த தொழுகையை நமக்கெல்லாம் பாக்கியமாக தந்து கொண்டிருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்பர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செய்தவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது வாழ்க்கையில நம்மை முன்னேறுவதற்குண்டான எல்லா விதமான காரியங்களும் நன்றி செய்வதுதான் இருக்கு. அந்த நன்றி என்று சொல்வது அல்லாஹ் தாலாவும் குர்ஆன் ஷரீஃபில் அடியார்களுக்கு அல்லாஹ் நன்றி சொல்லுவதாக சொல்லுகிறான். நாம நன்றி செய்வது ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ் தன் அடியார்களுக்கு நமக்கு அல்லாஹ் நன்றி சொல்லுகிறான். அது ஒரு அளவுக்கு ஆழமாக சிந்திக்க வேண்டிய பிரச்சனை. அது அவன் நமக்கு நன்றி செய்வதோட நோக்கம் இல்லை, ஏன் நமக்கு அவன் நன்றி செய்ய வேண்டும்? சாதாரணமா ஒரு முசாஃபிர் வருகிறார், கையேந்து ஏதோ கேட்கிறார், நாம் அவருக்கு ஏதோ கொடுக்கிறோம். நம்ம சாயில பலா தன்ஹர் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான்னா, சுவால் செய்யக்கூடியவர்கள் யாசகம் கேட்கக்கூடியவர்கள். அவர் எதுல வந்து கேட்டாலும் சரி, அவரை நீங்கள் கடும் சொன்னால் ஏச வேண்டாம், இருந்தால் கொடுங்கள், இல்லை என்று சொன்னால் அவரை மனம் புண்படும்படி எதுவும் பேசிட வேண்டாம். காரணம், அவர் குதிரையில வந்து கேட்டாலும் சரிதான், பெரிய வசதி வாய்ப்பாக இருந்திருக்கலாம், எல்லாம் இழந்து போய் கடைசியில் அவருக்கு ஒரு குதிரை மச்சம் இருக்கலாம், அந்த குதிரையில வந்து யாசம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால தான் மார்க்கம் எப்படி இருந்தார்களோ, எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி ஆயிட்டார்களோ என்பதெல்லாம் நமக்கு புரியாத நேரத்தில் அவர் கை நீட்டி விட்டால், எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று அவள் கேட்டுவிட்டால், நல்ல வார்த்தை சொல்லுங்கள் அல்லது இல்லை என்று சொல்லி சொல்வதை விட, அல்லாஹ் உங்களுக்கு எங்கனாவது போனால் நம்பச்சுவான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். காரணம், யாசகர்கள் ஹதீஸில் வருகிறது புகாரியில், நான் சீக்காலியா இருந்து என்னை வந்து பார்த்தீங்களா, குர்ஆன் ஷரீஃபுக்கு அடுத்தது புகாரி ஷரீஃப். அவ்வளவு உயர்ந்த ஹதீசுகள்லாம் புகாரில இருப்பதால் அதையும் ஷரீஃபுடைய அந்தஸ்து சேர்த்துக்கிட்டான். நான் உன் வீட்டு வாசல்ல வந்து பிச்சை கேட்டனே என்ன கவனித்தீங்களா, நான் தாகித்து தண்ணிக்காக இருந்தனே, தாகித்த நிலையில இருந்தன, எனக்கு ஏதாவது நீங்க தண்ணி கொடுத்துருங்களா. இந்த மூன்று ஹதீஸ நபி பெருமானால் சல்லந்தான் சொல்லுகிறார்கள். பொதுவாக வேகமாக போகக்கூடிய இந்த உலகத்தில் இன்சான அஜூலா, நம்மிடம் ரொம்ப அவசரக்காரன் அல்லாஹ் சொல்றான். அதனுடைய விளைவுகள்லாம் நம்ம பார்க்கதான் செய்யறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஆலிம்கள்லாம் நிறைந்த குடும்பம், செய்யது வம்சத்தை சேர்ந்தவர்கள், ஒரு சில நொடிகளை ஓவர்டேக் பண்ணி முந்திடலாம் என்று போய் நேருக்கு நேர் மோதி 9 பேர் ஷஹீதா போனாங்க. எப்போ அல்லாஹ் சொன்ன மனிதன் அவசரக்காரன், அதோட நிறுத்தல் அல்லாஹ். குலுகல் இன்சான லைஃபா, மனுஷன் ரொம்ப பலகீனமானு சொல்றான். நம்ம பெத்த பிள்ளைகள்ல நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம், இந்த பிள்ளை இப்படி அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், அது சரியா கூட இருக்காமல் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் தான் படைத்த படைப்புகள அனைத்தையும் யார் எப்படி என்று தெரிந்து அறிந்து புரிந்துதான் வைத்திருக்கிறான். அப்ப அவசரம் இருக்கு பாருங்க, அது நல்லது இல்லை. அவசரத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவு சைத்தானுடையது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆலோசிச்சு எடுக்கிற முடிவு என்னுடையதுங்கிறான். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட காதல்களை என்ன செய்யலாம் ரசூலுல்லா ஆலோசிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உபை சலு இப்னு சலு அவன் இறந்து போன பிறகு அந்த ஜனாதாவை தொலைக்கலாமான் ஆலோசிக்கிறான். மக்காவோட்டு புறப்படும் போது என்ன செய்யணும்னு ஆலோசிக்கிறாங்க. காபத்துல்லா உள்ள அழகு பண்ண மாட்டேன்ட்டாங்களே, சரி உமர் கத்தாப் ரொம்ப வேகமா நம்ம போர் எடுப்போம் சொல்லும் போது ஆலோசிக்கிறான், நிதானிக்கிறாங்க. நபியவர்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி உங்களில் சிறந்தவர்கள், நல்ல அறிவுள்ள மேதைகளாக இருக்கக்கூடிய நீங்க ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு செய்யுங்க அல்லாஹ் சொல்லுறான். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடியது போயிடுச்சுப்போம். நேற்று கூட சொன்ன ஈராக் குவைத் யுத்தத்தில் ஒரே ஒரு காரணம் நஃப்ஸு தான். இப்ப நம்ம உலமாக்கள் இருக்கிறோம், அவங்களுக்கு சொல்றேன், பொது ஜனங்களை நான் சொல்லல. அதனால பொது ஜனங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏழை யாரு? சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, படுக்க உடுக்க உண்ண வசதி இல்லாதவன் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம சொல்றோம் இல்லைண்டான். மார்க்கத்தை தெரியாதவன் தான் ரொம்ப ஏழைன்னு சொன்னான். மார்க்க விஷயம் தெரியலேன்னு சொன்னா அவன் தான் ரொம்ப ஏழை. இந்த ஏழை நம்மளை விட 500 வருஷத்துக்கு முந்தி சொர்க்கம் போவான் நபி பெருமானார் சொல்லலாம் சொல்ல, கேள்வி கணக்கு இல்லாம. இந்த ஏழை நம்மளை விட 500 வருஷம் முந்தி போகக்கூடியவன் ஏழை எப்படியா இருக்க முடியும் மறுமை நாளையில? ஏழை மார்க்கம் தெரியாதவன் சொன்னான். அப்ப மார்க்கம் தெரியாமல் இருப்பது எவ்வளவு பெரிய குற்றங்கிறது நம்ம பார்க்கும்போது ரொம்ப விஷயமே தெரியல. பேங்க்ல உட்கார்ந்து இருக்கிற நாகப்பணத்தில் மேனேஜர் இனாயத்துல்லாங்கிற ஒரு முஸ்லீம், 2 பெண்கள் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, 5 வருஷம் பிக்சட் டெபாசிட் போட்டா எவ்வளவு தருவீங்க, 10 வருஷம் பிக்சட் டெபாசிட் போட்டா எவ்வளவு தருவீங்க கேட்கிறாங்க. நான் அங்க உட்கார்ந்துருக்கேன், கண்ணு மறைக்கிறது அவங்களுக்கு. இவ்வளவு பெரிய அபா போட்டு தாடி பெருசா வச்சு தொப்பியை பிரமாண்டமா போட்டு உட்கார்ந்துருக்கிறேன், அவங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னா 2 வருஷம் ஒரு கண்ணு பார்க்காது, 2 கண்கள் 2 காட்சி காணாது. 2 கண்கள் இருக்கலாம், 2 காட்சிகள் காண முடியாது. இது தத்துவம், இது சூஃபீசத்தில் ஒரு பகுதி இது. அதனால அவங்க மேலிடத்தை பேசியிருக்கிறாங்க, என்ன அவங்களுக்கு காண முடியல. அந்த சந்தர்ப்பத்தில் நான் சொன்னேன், வயசெல்லாம் எவ்வளவு கேட்டு போட்டு தொலைங்கிறேன். ஏன்னா அதே ஊர் தான் நானும் பார்த்த உடனே எந்திரிச்சு ஓட்டான். ஆஹா, மகாணா இருக்கிறாளே சொல்லிட்டு. அப்ப மேனேஜர் சொன்ன, நான் தொழில் செய்யறேன், நம்ம பொம்பளை இப்படி கேட்கிறான்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு சொல்லலன்னா என் வேலை போயிடும். அதுல அவர் மஜ்பூர் ஆயிடுறார். யோசனை பண்ணி பாருங்க, இங்கோ என்று சம்பாதிக்கிறான் காசை, அவன் மூக்குல ரத்தம் வருது, பாலைவனத்துல அந்த வெயில் தாங்க முடியாம அவளை அவஸ்தப்படுறான், கஷ்டப்படுறான். அவன் அனுப்பக்கூடிய நம்முடைய காசுகளை உல்லாசமா துப்பட்டி போட்டுக்கிட்டு, குர்கா போட்டுக்கிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு பேங்க்ல போய் அன்னி ஆடவர்கிட்ட கேட்கும் போது அவர் யோசிப்பார் இல்லையா, எவ்வளவு இவர் முஸ்லீமான மேனேஜர் பருவாங்க. வேறு யாரும் இருந்தால் 10 லட்சம் இந்த அம்மா வச்சிருக்குது ஒரு எண்ணம் உள்ள தோணலாமே, அந்த எண்ணம் எங்க போய் முடியலாம், அல்லாஹு ஆலம். அப்ப அவர்களும் அலமோலம் ஆக்கிட்டாங்க. அவன் படக்கூடிய கஷ்டத்தை பெண்கள்கிட்ட சொல்ல மாட்டான். மினி அரபி மாதிரி அங்கிருந்து நாட்டுக்கு வர்றான். திரும்பி ஏர்போர்ட்ல பார்க்கும்போது அவனுக்கு மினி அரபி பட்ட கஷ்டங்கள் அவன் பார்த்தான்னு சொன்னா அந்த வீடியோ கொடுத்து கொண்டாந்து மனைவி மகிட்ட காமிச்சா இவங்க திருந்துவாங்க. மூக்குல ரத்தம் வர்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காச என்ன கேட்கிறாங்க. இப்ப இவர் இனாயத்து இல்லாமல் வேற ஆள் இருந்தாங்க, யோசிச்சு பாருங்க. பணம் பத்தம் செய்யும், குர்ஆன் படி பணம் ஃபித்னாக்குரியது. யார் சொல்லிக் கொடுத்தா? புகாரி ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் சொல்றான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி வந்து மாதவிடாயை பத்தி கேட்குது. ரொம்ப அதிகமான பொருள், ஆழமான பொருளை கேட்குது. நபி மறுக்காமல் கூச்சப்படாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆழமா கேட்டோம்னா அந்த ஆயிஷா நாயகம் அந்த அம்மா கையை பிடிச்சு உள்ள போயிட்டாங்க. நான் மேற்கொண்டு சொல்றேன். இப்ப அவர்கள் ஹைல பத்தி கேட்கிறாங்க, இவங்க பிஷண்ட பாசு பத்தி கேட்கிறாங்க. பேரனோ ஆயிஷா தான், பேரனோ ஃபாத்திமா தான், பேரனோ கதீஜா தான். வெக்கத்தேடு இல்லையா? என்ன மாப்பிள்ளைங்க மசாலா தெரியாது இல்லையா? பெற்றோர்களுக்கு மசாயில் சட்டம் திட்டங்கள் தெரியாது இல்லையா? என்ன செஞ்சா நல்லதுன்னு யோசிக்கிறாங்களே தெரியுது, என்ன செஞ்சா கெட்டது என்று யாரும் யோசிக்கிறது இல்லை. அதனால இப்ப போற போக்குல காலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. இதன் விளைவு என்ன ஏற்படுது? சிரியா போன்ற நாடுகள்ல இருந்து, யமன் போன்ற நாடுகள்ல இருந்து பிரபலமான மார்க்க விஷயத்தில் கருவூலமாக பேசப்பட்ட மிஸ்ரில் இருந்து, எகிப்தில் இருந்து அகதிகளாக ஜனங்கள் ஓடுகிறார்கள். மனைவி ஒரு பக்கம், புருஷ ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், சொத்து பத்துகள் ஒரு பக்கம். வாழ முடியவில்லை, வாழ அல்லாஹ் விடமாட்டேங்க. நான் நீங்களும் என்ன அனுபாடு வர்றீங்க, கஷ்டப்படுகிறீர்கள், உழைக்கிறீர்கள், ரொம்ப கண்டிக்கிறீர்கள், ஆனால் பறக்கத்து இல்லை வாழ்க்கையில். பணம் காசு வருது, இருப்பில் காசு இல்லை. ஒரு விருந்தாளி வந்துட்டா உடம்பெல்லாம் வேட்டு விரும்பத்து போது, ரெண்டு பேருக்கு சோறு போடுறது கஷ்டம் இல்லை. 50,000-1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம், ஈவி பணம் கேட்டுறதுக்கு திணறோம், பள்ளிக்கூட பசங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு திணறோம். இதுக்கு பேர் தான் பறக்கத்து இன்மை. பறக்கத்து என்பது 1000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சாலும் சரி, உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தருவதில்லை. அல்லாஹ் இன்மல பறக்கத்து செய்வாயாக, அறிவில் பறக்கத்து செய்வாயாக, காசு பொறுத்தல் பறக்கத்து செய்வாயாக, ஆபித்து சலாமத்தில் பறக்கத்து செய்வாயாக, நீண்ட வயசுல பறக்கத்து செய்வாயாக. எப்படி துவா கேட்கிறாங்க? பறக்கத்து ஒண்ணுங்க மட்டுமா? பறக்கத்து எல்லாமே பறக்கத்தில் அடங்கி போச்சுங்களே. அதை நினைச்சு நம்ம பார்க்கும்போது இந்த வறக்கத்தான் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. காரணம் என்ன? சுருக்கமா சொல்ல போனால், காலையில் பஜர் தொழுவது ரொம்ப பேர் இல்லை. சுல்லாட்ட கேட்டாங்க சில சாகாபாக்கள், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாட்ட நல்ல நாளா? ஏன்னா செவ்வாய் என்ன, புதன்கிழமை என்ன, வேளக்கிழமை என்ன, வெள்ளிக்கிழமை என்ன, சனிக்கிழமை என்ன, ஞாயிற்றுக்கிழமை என்ன, திங்கட்கிழமை என்ன, இந்த நாட்களினுடைய என்னென்ன சிறப்புகள் இருக்கு இதுல பாத்தீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மரியாதை கூடிய ஹதீம்மார்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அஜத்துமார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், குர்ஆன்ல உள்ளது. இந்த அந்த சராசரங்களை குறைப்பதற்கு அல்லாஹ் எனக்கு 6 நாள் ஆச்சுங்கிறான். 6 நாள் സൂര്യന്റെ ചന്ദ്രനില്ല, വാനം ഭൂമിയില്ല, കടൽ ചടലില്ല, മലകളില്ല. ആറ് നാല് ആച്ചൻ കുറാനെ സൊന്നാൽ സൂര്യനുക്ക് പിറകുതാണ് വർഷം, മാസം, വാരോ, നാല്. ചന്ദ്രന്റെ ഇന്ത്യയെ അല്ല ആറ് നാള് എതച് ചൊന്നാ അപ്പൊ വെള്ളിക്കിടന്ന് എന്തിച്ചാങ്ക്, ശനി നായത്തിന്റെ ചെറുപ്പുടൻ വ്യാഴം എന്തിച്ചാങ്ക്. ഇല്ലാമല്ല കുറാൻ ആറ് നാളൊക്കെ തർജ്ജുമാ പഠിക്കുന്നീങ്ക, തഫ്സീർ പഠിക്കുന്നീങ്ക, അത് അങ്ങനെയേ വിട്ടിട്ട് പോരീങ്ക. ആ വാഴ്ക്കയെ ഇങ്ങനെ ഇരിക്ക്, உங்க தலைவிதியே இங்கதான் இருக்கு, உங்க குடும்பத்தாருடைய தலைவிதி இங்கதான் இருக்கு, மோமன் முஸ்லிம்கள் அரபிகள் அஜமிகளுடைய தலைவிதியே இங்கதான் இருக்கு. இந்த தலைவிதி என்ன என்பதற்கு பரிகாரம் செய்யாமல் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறோம், என்ன புரோஜனம் இருக்கு? குவைத் அதிபர் 600 பேரோடு செத்து போனார், ஈராக் அதிபர் மொத்தம் குடும்பம் அழிஞ்சு போச்சு. காரணம் என்ன? ரெண்டு அரபிகள் ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்க? இதனால இன்னைக்கு உலகத்தில் அந்த ஊர் மேப்பிலே இல்லாத அளவுக்கு நாசமா போச்சு. அது நம்ம புரிஞ்சோமா? நப்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் அதை பத்தி சிந்திச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசு என்னாச்சு? முடி நினைச்சு போச்சு? பெருமையா பேசிக்கலாம். எனக்கு வர ஒரு 60 ஆச்சுன்னு சொல்றோம். நப்சுன்னு அடிக்கடிக்கு பேசுறாங்க உணவாக்கு. குரான்ல நப்சு நல்லா சொல்றாரு. அந்த நப்சுன்னா என்ன? அது எப்படி இருக்கோ, அது மனுஷனை என்ன செய்யும், எந்த நிலையில கொண்டு அவன் அந்த மனசு விட்டுடும், சிந்திக்கவே இல்லை. உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் 99% நப்சு தெரியாது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பேர் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், 10 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் செய்தார்கள், 3 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் செய்தார் சேஃபுல் இஸ்லாம், ஒரு டைட்டில் அது. 10 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் செஞ்சு என்ன சொன்னாங்க? நான் நப்சை பயப்படுகிறேன், அது என்ன என்ன செய்யமோ எனக்கு தெரியல. ஏன்னா இடம் தெரியல, எங்க இருக்குது நப்சு? இந்த ஏரியால கள்ளங்க இருக்கிறாங்க, இந்த ஏரியா ரவுடி பையன் இருக்கிறாங்க, இந்த ஏரியால கைவாளி பசங்க இருக்கிறாங்க, இந்த ஏரியால சாராயம் குடிச்சு ஆடுறவன் இருக்கிறான், இந்த வேலையில பிள்ளைக்காரங்க இருக்கிறாங்க. தெரிஞ்சா நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம், தெரியாவிட்டா போய் மாட்டுவது போத. நப்சுமம் பாதியில எங்க இருக்கு? நம்ம உடம்புல நப்சு எங்க இருக்கு? எந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்குது? எவ்வளவு கெட்டது அது, எவ்வளவு மோசமானது. இப்லீஸையே கவுத்தது. இப்லீஸ் நல்லவன், அவன் ஆலிமுடைய பரம்பரை. இப்போ அல்லிமுல் மலக்கூ, அவன் வீணா போனது நப்சு, அவனை கெடுத்தது நப்சு. இவ்வளோ பெரிய இன்மாலியா இருந்த இப்லீஸ் நப்சு என்னன்னு தெரியாம அவன் காதலா போனான். ஆனா கயிறும் மின்ஹு ஆயத்துல சொல்றான் பாருங்க, நான் உன்னை விட மேலு, ஆதமோட நான் மேலேன்னு சொல்றான். அங்கதான் மேலே கீழே, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன். இதற்கு பேர் தான் அரபிலே நப்சு. நம்ம தெரியாம சாப்பிடுறதுக்கு போய் நப்சு கேட்டுச்சுன்னு சொல்றான். நப்சு என்னன்னு தெரியாவிட்டால் கதாலிமாம் சொன்ன நப்சு எப்படிதான் நம்ம வேண்டுறது, எப்படிதான் அதை பார்க்கறது, அது திட பொருளா திரவ பொருளா தெரியலீங்களே. இப்ப கதாதன் அந்த மகான் சொன்னார்கள், ஒரு உதாரணம் சொல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு மேல எனக்கு தெரியாது. 10 லட்சம் ஆதீச மனப்பாடம் பண்ணு சொல்றாங்க. ஒரு ஆமை எடுத்துங்க, அந்த ஆமை ஓடாத தன்னை மூடிக்கிட்டா யானை மிரிச்சாலும் அந்த ஓரை சாகாது, பாறையால குத்தினாலும் அந்த ஆமை சாகாது. அந்த மாதிரி தான் ஓடாது. சரி, அந்த ஆமை எப்படி சாகடிக்கிறது? பாறை நடத்துறாங்க, பாறையால குத்தி சாகாது, யானை மிரிச்சா சாவாது. இப்போ சரி சாகாது. ஒரு விளக்கமாறு குச்சி எடுத்து, ஒரு தொடப்ப குச்சி எடுத்து அந்த ஆமை வவுத்து கீழே குச்சி பெரட்டி போட்டால் பெரண்டுடும், இப்படி ஆயிடும் தலைகீழ. நீ ஒன்னு செய்வானா நீ செத்துப்போ. பாறையும் தேவையில்லை, யானை காலும் தேவையில்லை. துடிச்சு 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 இழுத்து 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 திரும்பி பெறல தெரியாமல் செத்து போவோம்.
பாருங்க நச்சது எங்க போறான்னு அறிவாரி. பத்து அடி தெரியல உனக்கு, ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் தெரியல உங்களுக்கு. உள்ளா ஜூபா போட்டு தாடியை போட்டுட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு கேவலப்பட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறேன், உள்ள போக கூடாது பாய், உங்களுக்கு அளவுடு இல்ல. என்ன காரணம்? இங்க மட்டுமா பிளைட்ல போய் இறங்க, சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல ஹாங்காங் போறவன், ஆஸ்திரேலியா போறவன் அங்கேயிருந்து இமிகிரேஷன் ஆஃபீஸர் உள்ள போறாரு, போய் அவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, தம்பி நீ கீழே இறங்கு, நீ ஆஸ்திரேலியா விசா தெரியாம கொடுத்துட்டாங்க, விசாவை கேன்சல் பண்ணி சிங்கப்பூர்லயும் பண்றா சொல்றாரு. பிளைட்ல விட்டு கீழே இறங்கு அப்படின்னா முஸ்லீம்கள் தப்பு செய்யறான், அப்படின்னா மூமெண்ட் தப்பு செய்யறாங்க, அப்படின்னா தொப்பிதாரிக்கு மரியாதை இல்லாம போச்சு. என்ன காரணம்? இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியாம வாழறதுனால எல்லாரும் பாவம் அவஸ்தப்படுறான். ஒரு ஆயிஷாவை தேடி ஆயிரக்கணக்கான முஸ்லீம் பெண்களை குர்காவை தூக்குனாங்க. தூக்குடி, நீ ஆயிஷாவா பார்க்கணும், யார் ஒருத்தி செஞ்சா, ஏ அதை செஞ்சால் எதனால செஞ்சா, பல ஆயிரக்கணக்கான மான மரியாதை போயிடுச்சு. யார் முஸ்லீம்கள், யார் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள்? ரசூலுல்லா முஸ்லீம் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? தன் கரங்களால் தன்னுடைய நாவினால் மற்றவனுக்கு தீங்கு செய்யாதவன் முஸ்லீம். தாடி தஸ்பி வச்சுக்கிட்டு அபா போறது முஸ்லீம் அல்ல, அது எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் ஒரு வேடம், முஸ்லீம் சொல்வதற்கு ஒரு அறிமுகங்கள், ஒரு இன்ட்ரடக்ஷன். முஸ்லீம் என்றால் கரங்களால் நாவால் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அப்படியா இருக்கிறாய், அப்படியா செய்யறாயவே, இவனுடைய நிலம் மாறி போச்சு, இவனுக்கு மரியாதையும் மாறி போச்சு. என்றாலும் கூட இன்றும் நம்மளுக்கு மரியாதை இருக்கு. உண்மையான சச்சா ஒரு பக்கா முசல்மான், உண்மை முஸ்லீம்கள் உண்மை மொழிகளும் இன்றும் செல்வாக்கு இருக்குதான் செய்யும். உங்களுடைய போட்டு அனுப்பதான் செய்யறாங்க, முகத்தில் தெரியுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தமிழ் பழமொழி. ஆனால் எல்லாருக்கும் அது இல்லை. தான் இஷ்டப்படுத்து வாழ்ந்து அவனும் கட்டி எல்லாரையும் குற்றச்சூடாக்கிட்டு இருக்கான ஒரு குரு, அந்த நாசமா போவான்களாக இஸ்லாத்துடைய பேர் கிட்டு போயிடுச்சு. ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. சுருக்கமான முறை நீங்க பாத்துக்கிட்டீங்க என்று சொன்னான். இஸ்லாமியர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு சொல்லும். பத்ர் யுத்தத்தில் 14 சஹாபாக்கள் போயிட்டாங்க, 70 சஹாபாக்கள், 70 காதலர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்களை கையை கட்டி போட்டாங்க கேம்ப்ல. அந்த கட்ட வேகத்தில் அவர்கள் காதலர்கள் முணகிறார்கள். நபி வீட்டில் தூங்காம வெளியில வந்தாங்க, அந்த காவல்கார செக்யூரிட்டி ஜாதாவை கூப்பிட்டாங்க, என்ன முணகிறாங்களே, கையை இருக்க கட்டினா அந்த கையை அகத்து விடுங்க, எனக்கு தூக்கம் வரல. அவங்க கையால 16 சகாபாக்கள் போயிட்டாங்க, அவங்க மனைவி விதவையா போயிட்டாங்க, அவங்க பிள்ளைங்க எத்தையுமா போயிட்டாங்க, உங்க ஒத்துக்கிறேன். உடனே அந்த கையை தளர்த்தினாங்க. அவங்க யோசிச்சாங்க, இப்படி முகமதா, இதுக்கு பேரா இஸ்லாமு? ஓடினாலும் சரி, நீ எப்படி இந்த சட்டம் பார்த்தீங்களா, காசை வாங்கிட்டு விட்டுடுங்க, மன்னிச்சு விட்டுடுங்க, குடும்பத்தார் பாதிக்கப்பட்டவங்க நான் விட்டுட்டேன்னா விட்டுருங்க, இதுதான் கைதிகளுக்கு சடங்கு இஸ்லாத்துல. இப்ப நோவனை என்ன, சித்திரவதை என்ன, எத்தனை பேர் ஜெயில செத்து போறான், யார் அந்த உயிருக்கு பதில் சொல்றது? அப்பாவி மனுஷனை எப்படி சாகடிக்கிறாங்க? இஸ்லாம் எப்படி சொல்றது? கையை கட்டினா அதை தளர்த்து விடுங்கள் பெருமானா சொல்லலாம் சொல்லுவோம். அவங்க காட்டின கனிவு, அவங்க காட்டின பரிவு, அவங்க காட்டின பிரியம் இறக்கம் என்ன என்பது நம்ம பார்க்கிறோம். தோழர்களே, நாம் இன்று சிறப்பா வாழ்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தந்திருக்கிறான், இன்று வாய்ப்பு தந்திருக்கிறான், இனிமேல் வாய்ப்பு தருவான். உலகமே பஞ்சத்தில் வந்தாலும் சரி, உலகமே முஸ்லீம்கள் எகைசா வந்தாலும் சரி, நம்மை அல்லாஹ் நிச்சயம் வாழ வைக்க காற்று நாடித்தால் யாரும் ஒன்ன செய்ய முடியாது. நீங்கள் முஸ்லீமா இருந்தால் தூ சச்சா பக்கா முசல்மான் பன் காற்று துதுக்கு பூஜா கரேகா, நீ உண்மையான முஸ்லீம் ஆயிட்டா அவர்கள் எல்லாம் போய் பக்தர்கள் ஒன்னும் செய்யாம உன்னையே கும்பிடுவாங்க. ஆரம்பிச்சுவாங்க, நீ உண்மையான முஸ்லீமா போயிட்டா. எப்படியாப்பட்ட மார்க்கம் பார்த்தீங்களா? இப்ப நம்ம அப்படி இல்லை, அதனால நம்மளை எதிர்க்கிறாங்க. நம்ம அப்படி ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு என்று கேட்டா, முந்தி முஸ்லீம்னா என்ன, யாருக்கு எந்த துன்பமும் செய்யக்கூடாது, யாருக்கு எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கூடாது. அவர் தான் முஸ்லீம் என்று ஹதீஸ்ல வந்ததுனால. அப்படி நீங்க இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய சிறப்பம் தான் கொடுக்கலாம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து. இப்போ சரி, இந்த சூழ்நிலை சரி, நீங்கள் அப்படி வாழ்வீர்களானால் நம்ம யாரும் அசைக்க முடியாது. இதெல்லாம் போயிடுச்சு, இப்ப காலத்தில் மரியாதை இல்லாம போயிடுச்சு. நம்ம வாழ்க்கை சிறப்பா வாழல் என்பதற்காக ஜும்மா நாளில நீங்க எல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். வருஷத்துக்கு 52 ஜும்மா வருது, சமயத்தில் 53 ஜும்மா வருது. நீங்க எல்லாம் வந்து கேட்கறீங்க, பாக்கி நேரத்தில் பயான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. அதனால அல்லாஹ் ரசூலும் லோஹர் தொழுகை நாளா இருந்தது நேத்து, இன்னைக்கு அந்த லோஹர் வக்த ஜும்மாவை மாற்றி வெள்ளிக்கிழமை அது 2.5 குறைச்சு 2.5 பயானா வச்சு குத்துபாவா வச்சு இன்னொந்த மூமெண்ட் சரியா விளங்கலன்னு விளக்க சொல்லி குத்துபா பிரசங்கம் வச்சு நீங்க திருந்துகிறதுக்காக அல்லாஹ் தன்னை தொழுவக்கூடிய தொழுகையே குறைச்சுக்கிட்டான். 4 ரக்காத்து நாளைக்கு இன்ஷால்லாஹ் ஆயாத்தா இருந்தா, இன்னைக்கு 2 ரக்காத்து தான், 3 ரக்காத்து தொழுவ முடியாது. அந்த 2 ரக்காத்து குறைச்சு நீங்க பல வேலையில இருப்பீங்க, பல ஜோலியில இருப்பீங்க. ஃபிர்ரியில அல்லாஹ் சொல்றான், அப்படிதான் ஓடுறோம், அப்படிதான் தேடுறோம். உண்மை இந்த ஜுமா நாளில 6 ரக்காத்து வைக்கணும், குறைஞ்சது 5 வைக்கணும். இல்ல, ரெண்டாக்கி நீங்க செய்தியை கேளுங்க, அதை கொண்டு உங்க வீட்டில் சொல்லுங்க, மனைவி மக்கள் சொல்லுங்க, சொல்லியே உங்களுக்கு பாருங்க. கேட்டா கேட்கிறாங்க, கேட்காட்டி போறாங்க. நீங்க சொன்னதுக்கு பரக்கத்து இருக்கு. நம்பி அவர்கள் பள்ளிவாசல் தொழு வருவாங்க, ஆயிஷா தொழுவுங்க சொல்லுவாங்க. யார சொல்லலாம், நான் தொழுவதானே நிக்கிறேன், தஜ்மீர் கேட்டதான நிக்கிறேன், முசல்லா விரிச்சுட்டேனே. இல்ல ஆயிஷா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டா, நபிய உங்க மனைவி மக்கள் தொழுவு சொல்லுங்க, உங்களுக்குள்ள ரிஸ்க் பொறுப்பு நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டான். அந்த ஆயத்துக்கு நான் அமல் செய்யறதுக்காக உங்களை பார்த்து, ஒதுவரத்து கூட உங்களை பார்த்து, தொழுகைக்கு நீங்க தயாரா உங்களை பார்த்து தொழுவுங்கன்னு சொல்றேன். பட்டி பசி வீட்டில் வராது. எவ்வளவு கடன் சொல்ல, எத்தனை பேர் கடன் வாங்கி தற்கொலை பண்ணி சாவரா, எத்தனை பேர் கணத்தை ஒன்று சாவரா, பிள்ளைங்களை போட்டு சாவடிக்கிறா. ஏன் இந்த கடன் உள்ள வந்துச்சு, எங்க கடன் வந்துச்சு? இந்த கடன் அடைவதற்கு முஸ்லீம்களுக்கு இந்த மார்க்கம் என்ன? நீ தொழுவு, ஓ மனைவர்கள் தொழுவ சொல்லு. அவங்க தொழுவாவிட்டாலும் பரவாயில்லை, குர்ஆன் படிக்கி, நீ சொல்லிட்டு போயிருந்த உண்டு அவங்க வாட்ச் பண்ணிட்டா இருக்க முடியும்? உன் வீட்டில் பட்டினி இல்ல, பசி இல்ல, தரித்திரம் இல்ல, ஒன்னும் கிடையாது. இந்த ஒரே ஒரு ஆயத்துக்கு நீங்க அமல் செஞ்சா பதிலுக்கு வரும்போது எந்திரீங்க தொழுவுங்க, என்ன குறைஞ்சு போயிடுவீங்க நீங்க? பிள்ளைங்களை எந்திரிச்சு 6 மணிக்கு பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு 5.5 மணி வந்து சாயா போட்டு அவனுக்கு காஃபி போட்டு அவனுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கக்கூடிய நீங்க, அந்த புள்ள படிச்சது உங்களை கவனிக்கிறானா? அந்த பொம்பளை புள்ள படிச்சது உங்க கூட வாழுதா ஓடுதா? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பத்திரிக்கு திருவள்ளிக்கையில, வேலைக்கிழமை செம்மடம் கூட ஓடுறா, தெருவில் வந்து அம்மா அத்தா அணுகுறாங்க, இன்ஜினியர் படிச்சவ செம்மடம் படிக்காதவ பார்க்கல நீங்க, தெரியாது உங்களுக்கு. யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்த, யாரை கொண்டு கண்ணு கருத்துவ போய் சேர்த்த, உன் மானத்தை சேர்த்து கப்பல் ஏற்றக்கூடியவா இருக்கிறா? நீ வாங்கின கடனை குடுத்து நீ சீட்டா பண்ணியா இருக்கிற, உனக்கும் புரியுதல்ல, இஸ்லாத்துக்கு புரியாது, எவ்வளவு வருஷத்துக்கு குழந்தைகள்மா போற காரணம், நீ அந்த பிள்ளைக்கு சோறாக்கி 5 மணிக்கு கொடுத்து அனுப்புற, எதிர்த்து நிக்கிற, பதில் சொல்லுவாம சூங்குற, வேற என்ன உனக்கு தண்டனை? உன்னை வேற எந்த தண்டனை தேவையில்ல. வாழ்நாள் நினைச்சு நினைச்சு நீ புழுங்கி புழுங்கி இறுகி இறுகி அழுது ஷாக்கிட்டான். எடுத்த ஒண்ணு எழுப்புங்க, அந்த பிள்ளை அண்ணா போட்டு திருப்புங்க, குரான்ல ஒரு 5 ஓதுமான்னு சொல்லுங்க, குரான் மூஞ்சில முடிக்க வைங்க, அல்லான் பக்கம் திருப்புங்க, தொழுது போமான்னு சொல்லுங்க. எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு படிக்க கட்டாயம் படிச்சாகணும். சூழ்நாய் தொழிலாளர் சொல்லும் பத்ரி யுத்தத்தில் கைது செய்யப்பட்டவங்க காத்திர 70 பேர்ல உங்களுக்கு யாராவது கல்வி இருக்கு படிக்க தெரியும் கேட்டாங்க. 10 பேர் கை தூக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எந்த காசும் இல்லாமலும் நான் விடுதலை செய்யறேன். என்னுடைய இந்த புதுசா இஸ்லாத்துல வந்த சஹாபாக்களுக்கு நீங்க படிச்சு கொடுங்க, ஓதி கொடுக்கறதோ இல்ல நம்பிதான் ஓதி கொடுக்குறாங்களே. யார் ஓதி கொடுக்க முடியும்? அவங்க யாரும் ஓதலையே காத்துகளோ. 10 பேருக்கு விடுதலை செஞ்சு ஒரு ஆளுக்கு 10 பேர் ஒதுக்கி 100 பேரை படிக்க சொன்னாங்க ஹதீஸ். உலக கல்வியை படிக்க சொன்னாங்க ஹதீஸ். ஆல்ஜிப்ரா உலகத்துல வந்தது அரபில, அரபு நாட்டில் ஹதீஸ். அப்படி 10 பேரை ஒதுக்கி அவர்களை விடுதலை செஞ்சு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா படிப்பு யாரு வேணான்னு சொல்லுவா? பேங்க்ல உட்கார்ந்து இருக்கிற 5 லட்சம் டெபாசிட் பண்றாங்க ஒரு முஸ்லீம் சகோதரி, கையெழுத்து போட தெரியல. முசாநபி கேட்டாங்க, யாருலாம் இந்த ஊருக்குள்ள வந்து பாக்குறேன், படிக்காத முட்டாளாம் பணதாரா இருக்கானே, எனக்கு ஒன்னும் ஓடலையே. முசாநபி கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா படிச்சவன் நினைக்கட்டும், மூசாவே படிப்புனால வாழ்க்கை இல்ல, படிக்காவிட்டால வாழ்வை கொடுப்பேன், எனவே முட்டாளால பணக்காராக்கி வச்சுக்கிறேன். நான் ரசூல்லா சொல்லாங்க, காலுக்கு செருப்பு போட தெரியாது மாறி உடுகட்டுவான். பாருங்க தமிழ்நாட்டில் துபாய்க்கு போயிட்டு வந்த பிறகு சிறோம்ல பாருங்க, பங்களாதேஷ் பாகிஸ்தான போய் பாருங்க, எல்லா நாடுகளும் பிலிப்பைன்ஸ்ல போய் பாருங்க, ஒண்ணுமே தெரியாதுன்னா கோடி சொல்லா போயிட்டா. படிப்பு அல்லாதவே, காலுக்கு செருப்பு போட தெரியாதவே, பணக்காரங்க படிப்புக்கு சம்பந்தமே இல்லை. வாழ்வு அல்லா கொடுக்கறாங்க, தோறும் யாரும் கொடுக்கறது இல்லை. அப்ப அந்த 10 பேர் படிக்க சொல்லுவோம், அந்த பொம்மா 5 லட்சம் போடுறாங்க. அக்கௌண்ட் அங்கேருந்து வந்து கையை பிடிச்ச அந்த அம்மா கையை பிரஸ் பண்றாரு, ஸ்பெஷல் சைனுக்காக 3 இடத்துல கையை பிடிக்கிறார். யார் கைய யார் பிடிக்கிறா? 5 லட்சம் போடுற நீ, படிக்கிறதுக்கு உனக்கு நாதியே இல்லை, உன்னை படிக்க வைக்கல, அதனால அடுத்தவன் கையை அப்பவே வருது 5 லட்சம் போட போது பேங்க்ல அந்த ஸ்டாம்ப் ஸ்டம்ப் குத்துறீங்க. அப்ப படிப்பு கட்டாய தேவையாச்சு, படிச்சே ஆகணும். முஸ்லிம்கள் ஆண்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது. இதுக்கு நான் பள்ளிக்கூடத்தில் பேசி பள்ளிக்கூடம் ரொம்ப பள்ளி தொடக்கத்துக்கு நான் ஒரு காரணமா இருந்தேன். ஆனால் அதுக்கு முந்தைய அல்லா பக்க திருப்புங்க, காலையில நீங்க அல்லா பக்க திருப்பு 5 நிமிஷம், அப்புறம் புக்கெடுத்து போக சொல்லுங்க. அந்த பிள்ளைய உலகத்தில் எவன் நினைச்சாலும் சரி அவன் கொண்டுட்டு போக முடியாது. மன்னாதி மன்னா சரி அந்த பிள்ளைய அசைக்க முடியாது. அந்த புள்ள உங்க காலில் வந்து கலக்கிறவர் ஆக்குவான், நீங்க 5 நிமிஷம் திருப்பிட்டா. அதை செய்ய முந்தி ஓத சொல்லுங்க, குரான பார்க்க சொல்லுங்க. சும்மா அன்பில பெரியார்களே, நல்ல காரியங்கள் செய்ய நாம தூண்டணும். முகல்லூர் ரஹமத்துல்லா அலைஹி ஆரோஷ் பாஷா காத்திருந்தான், ஒரு மனதார ஒரு சொர்க்கம் கட்டினாங்க. அவங்க பெஞ்சாரி ஜுபைதா காத்தும் அதை பார்த்தாங்க, பார்த்து கேட்டாங்க, இது என்ன? சொர்க்கத்துல வீடு கிடப்பான், இதை வாங்கிக்கிட்டான்னு சொல்றாரு. அந்த மனநாள செஞ்ச வீடு, அவங்க ஒரு ராணி ஆனந்த செஞ்சாரி, இது எவ்வளவு கொடுக்கணும் காசுன்னு கேட்டாங்க. இவ்வளவு காசு கொடுக்க வீட்டுக்கு போனாங்க. பாத்ஷாட்டு கேட்ட, இவ்வளவு மகர பணத்தை என்ன குடிச்சிருங்க, ஏன் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல, புகலூர் ஒரு கொடு கட்டுகிறாரு, அது வந்து சொர்க்கத்துல ஊடு தர்றேங்கிறாரு, வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க, உனக்கு சொர்க்கத்துல வீடுட்டாங்க. இந்த மாதிரி ராத்திரி தூங்குறாங்க அரசர் பக்கத்துல, அரசர் கனவுல பாக்குற ஹான் பாஷா தம் பெஞ்சாரி ருபாய்தா காத்திருந்த பிரமாண்டமான சொர்க்கம், அதுல கூட்டு போறாங்க பெண்கள்லாம் சசிதா ஓடி அதை பார்த்து திடீர்னு முடிச்சாரு. சுபேதா, நான் இன்னும் கேலி பண்ணேன், உனக்கு சொர்க்கத்துல மாளிகை நானே கனவுல பார்த்தேன் சொல்லிட்டு அவரு பணம் எடுத்துட்டு வந்தாரு. புகலூர்ல புகலூர்ல ஒரு மஜ்னூபு, அல்லாவுடைய காதல அறிவை பறி கொடுத்தவருக்கு பேர் மஜ்னூப்னு அரபியில சொல்ற மோத்திபா மாதிரி. அங்கேருந்து வந்தார் அரசர். புகலூர் என்னன்னு கேட்டார். எனக்கு இந்த ஊடு வேணும். அப்படி பார்த்தார் புகலூர் ஹாரன் பாஷால, உன் பெஞ்சாரி கொடுக்கும் போது வீண் வேலை பார்க்கற அந்த மனுஷன் ஒரு ஜுலூனு, அந்த மண்ணில் ஊடு கட்டுறாரு, அதுல சொர்க்கம் சொல்றாரு, நீ போய் வாங்குறியே அப்படின்னு உன் மண்ணவையை கண்டிக்க, அன்னைக்கு ராத்திரி நீ தூங்க, கனவுல அந்த மனைவிக்கு சொர்க்கம் போறது வீட காமிச்ச பிறகு இப்ப வந்து என்கிட்ட வீடு கேட்கறேன்னு கூட்ட கலச்சிட்டார். உனக்கு வீடு கிடையாது போ, ஒரு நல்லது சதப்பத்தூர் ஜாரியா ஒரு ஜன்னல வைக்கிறீங்க, நீங்க காசு கொடுக்கல, பக்கத்தில் வீடு கட்டுறீங்க, நீங்க சொல்றீங்க கொத்தனா இருக்க ஜன்னல் இங்க வைங்க பாங்கு சத்திர காக்கு கேட்கும் அவ்வளவுதான், 10 பைசா நீங்க மஜிட்டு கொடுக்குவானா? அந்த பாந்து சொல்ற காலமெல்லாம் சதப்பத்தூர் ஜாரியா கபருக்கு போனா கூட நீ சிறப்பா இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு ஜன்னல கட்டி கொடுத்தா, ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு ஃபேன் வாங்கி போட்டால், ஒரு மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடிய இந்த மாதிரி பிளாக்கெட் வாங்கி போட்டால், பாய் வாங்கி போட்டால், மஸ்ஜித் வளர்ச்சிக்கு ஏதாவது ஹைராத்து செஞ்சால், அல்லாவுடைய வீடு அலங்கரிச்சால், மன்னர் ஃபாது அவங்க அம்மாட்ட கேட்டாரு நான் என்ன செய்யணுமா, இது ரெண்டுக்கு நான் பொறுப்பா இருக்கிற மக்கா மதீனாண்டார், மகனே உனக்கு ஒன்னே ஒன்று சொல்ற பெத்த கடமைக்காக இது ரெண்டு ஊடே அலங்கரிச்சலாம். அப்படியா ஆர்டர் போட்டார் இத்தாலிக்கு, ஒரு கல் எனக்கு வேணும் இந்த மசிதுக்கு, வெயில் அடிச்சாலும் குளிர்ச்சியா இருக்கணும், யாரும் அந்த கல்லை எந்த ஊருக்கும் எந்த நாட்டுக்கும் போக கூடாது, அவ்வளவு உயர்ந்த கல் கேட்டார் மன்னர் பார். வந்துச்சு கல், அதை போட்டு அலங்கரிச்சார். அம்மா நீ சொன்ன மாதிரி இத்தாலியிலிருந்து கல்ல போடாங்க, இந்த கல் வெயில் அடிச்சா கூட குளிர்ற மாதிரி கொண்டாந்து, இந்த கல் உலகத்தில் எங்கேயுமே இல்லை, யாரும் வாங்க முடியாது அப்படியாப்பட்ட கல், போதண்டா உனக்கு மகனே, நீ செத்து போன பிறகு உங்களுக்கு போதண்டா, உன் கவர் ஜில்லுன்னு இருக்கண்டா, உன் கவர் குளிர்ச்சியா இருக்கண்டா அப்படின்னு சொன்னார் மன்னர் ஃபாது. தன் ஆட்சியில இருக்கும்போது மக்கா மதினா ஹோலி கஸ்தூரியா இருக்கும் போது அதை செஞ்சு அந்த கல்லை பிரபாரமாக்கி அவர் கபர்ல ஜோதியா இருக்கிறார். அதனால இங்க உள்ள முஸ்லீம் பெரியார்கள் வாய்ப்பு வசமில் தரும்போது நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும், 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் கொடுத்தாலும் சரி, எண்ணத்தின் அடிப்படையில் நன்மைகள் எல்லாம் கொடுக்கிறான். இன்னும் விசாலமான ஆட்சி, இன்னும் சிறப்பாக்கி, இன்னும் ஆட்டோமேட்டிக் டோர் போட்டு, இன்னும் ஏசி போட்டு இந்த மசிதை நீங்க ஆக்கினால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மனைவி மக்கள் உங்க குடும்பத்தார் உங்க சென்று போன உங்களுடைய தாய் தந்தையர்கள் கபரா ஜோதி ஆக்கலாம், அவங்க போய் பார்க்கலாம் அந்த கபர் சார்ல, நீங்க போங்க யானூர் 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 எக்ஷிபலி அண்ட் ஹாலி கபர் சார்ல போய் உங்க அத்தாவுடைய கபர்ல நின்று உங்க அம்மாவுடைய கபர்ல நின்று யானூர் 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 எக்ஷிபலி அண்ட் ஹாலி கபர் ஓபன் ஆயிடும், நீங்க அந்த கபர்ல நடக்கிறத பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்துருக்க. ஆனால் வில் படாகனா உங்க இதயம் உயர்வா இருக்கணும், அங்க அதிர்ச்சி நடக்கிறத பார்த்தால் தாங்க முடியாது, அவ்வளவு சல்லிசா நீங்க செத்தவங்கள பார்க்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் கற்றுக் கொடுக்குது. அதனால தோழர்களே, உங்க மசிதில பேச வாய்ப்பு கொடுத்தீங்க, எனக்கு ஒரு சந்தோஷம். நான் ரொம்ப நாளா ஜும்மால ஒரு ஊரா போயிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் தஆலாவுல ஃபதல கொண்டு இப்போது உங்க ஊருக்கு வரத்துக்காக 1200 ரூபாய்க்கு ஒரு இன்னோவா கார் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா கூடதான் அந்த விருந்தாளிகள் மலேசியா வந்தாங்க, எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை, 27 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேத்திங்க இருக்கிறாங்க, அந்த காசு கூட அதில் போடல, இந்த மசீதில் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மூமின்கள் மேலே கூட முஸ்லீம் மூமின்கள் வாழ்வர்கள் யாராவது ஒரு கல்வி ஹயாத்தான எனக்கு போதும், அதை விட பெரிய காரியம் இல்லை, 1300 ரூபாய் சாதாரண காரணம், ஒரு சீக்கு வந்து அவங்க பிள்ளைக்கு செலவு பண்றோம் லட்சக்கணக்கில், அது நம்ம பிள்ளைங்கிற நஃப்ஸ் வருது, அதை உடையது ஒண்ணுமில்லை சாதாரண விஷயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ஏலத்துக்கு ஒரு கிளவி எடுத்தா 17 காசு போட்டா எல்லாரும் போட்டு சிரிச்சான், அந்த கிளவி எப்பா சிரிக்கிறீங்க, தங்கத்துக்கு தங்கம் போடுறா, வைரத்துக்கு வைரியம் போடுற, பிளாட்டினத்துக்கு பிளாட்டினம் போடுற, நீ பைத்தியக்காரி 17 திறக்க போறியே இந்த அழகுக்கு, இந்த யூசுப் அழகுக்கு கேட்டாங்க. அந்த கழுவி சொன்னா என்ன மன்னிச்சுங்கப்பா, என்கிட்ட இருக்கிற அந்த காஸ்தான், நாளை வறுமையில என்ன அண்ணா கூப்பிட்டு கழுவியே இவ்வளவு அழகமான அழகான மனுஷர் அவர் ஏழை விடும் போது அந்த ஏழத்தை நீ குறைஞ்சு காசு கொடுத்து எடுத்து மதிக்க கூடாதான்னு கேட்பானேங்கிறதுக்காக 17 காசு தராத போட்டு தராசுல போட்டு நானும் அல்ல அந்த அழகை மதிச்சேன் இடத்துக்கு உங்களை இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை, எந்த விதமான முசீபத்து வந்தாலும் சரி, எந்த ஆபத்து வந்தாலும் சரி, திரண்டு உன்னா திரண்டு வந்தாலும் சரி, நம்ம அழிக்கத்திற்கு அவங்க தால் போட்டாலும் சரி, அந்த சதிகளை முறியடிப்பான். நபியே உங்களுக்கு ஜெயில போட நினைச்சாங்க, உங்களை நாடு கடத்த நடத்தாங்க, உங்களை கொலை செய்ய முயற்சித்தார்கள், நான் உங்களை காப்பாத்தலையாங்க. நான் போறாங்க, அந்த அல்லாஹ் தான் இப்போ இருக்கிறான். அந்த அல்லாஹ்வை பயப்படுங்கள், அந்த அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்கள். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாகவா பெருகாவானா. அன்பு ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.